கர்த்திருமருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கின்றேன். கலாத்திய நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எச்சரித்து அநேக காரியங்களை சொல்லுகின்ற ஆவியில் ஆரம்பித்த திருச்சபை மாம்சத்திலே முடிய போகிறது. இது பவுல் விரும்பின ஒரு காரியம் அல்ல. பவுல் சந்தோஷத்தோடு இந்த நிருபத்தை முடிக்கிறவராகவும் இல்லை. ஆனாலும் கடைசியில் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிற ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்று கலாத்திய திருச்சபை அன்று பவுல் எழுதின அந்த நாட்களிலே மாம்சத்துக்குரிய திருச்சபையாக மாறிவிட்டது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று பவுல் ஒரு பட்டியல் போடுவார். அந்த பட்டியலில் உள்ள எல்லாம் கலாத்திய திருச்சபையிலே காணப்பட்டது. ஆவிக்குரிய என்று ஒரு பட்டியல் போடுவார். அந்த பட்டியல் கலாத்திய திருச்சபையிலே இல்லாமல் காணப்பட்டது. இந்த ஆவிக்குரிய கனியிலே பவுல் கடைசியாக ஒன்றை சொல்லுவார், இச்சை அடக்கம் என்று ஒன்றை சொல்லுவார். இன்று ஆண்டவர் தாமே அந்த இச்சை அடக்கத்தை பற்றி ஆண்டவர் நம் ஒவ்வொருவர்களும் ஆண்டவர் கிரியையை நடப்பிப்பாராக. இந்த இச்சை அடக்கம் ஆங்கிலத்திலே அழகான ஒரு வேர்டு பார்த்துடுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது நிறைய காரியங்களிலே நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆகார பிரியன் அல்லவற்றால் போஜன பிரியன் ஆக இருப்பேனே ஆனால் என்னுடைய தொண்டையிலே கத்தியை வைப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். போஜன பதார்த்தம் அந்த விருப்பம் என்று சொல்லுவது, நம்மிடத்திலே அதிகமான விருப்பம் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம் அது. உதாரணத்திற்காக நமக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒன்று தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அரண்மனையில் இருக்கின்றார்கள். ராஜாவுடைய போஜனத்தால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். அப்போது தானியல் தனக்கு முன்பதாக இருந்த ஆகாரம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு முன்பாக இருந்த ஆகாரம், ராஜ போஜனம் திராட்சை ரசத்தையும் உட்படுத்தி காணப்படுகிறது. அப்போதுதான் தானியல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்லுவார்கள், இது எங்களுக்கு தேவையில்லை, காய்கறி பருப்பு வகைகளை எங்களுக்கு கொடுங்கள். இதை அருமையாய் ஞானி நீதிமொழிகளிலே சொல்லுவார், ராஜாவின் போஜனத்திலே நீ பிரியப்படாதே. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், சாப்பாட்டு பிரியர்கள் என்கிற ஒன்று வேதம் சொல்லுகிறது, நீ அதிலே கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதனால உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடக்கூடாது என்று அல்ல. கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு பழக்கத்தை சொல்லுவார்கள், அவர்கள் என்ன செய்வார்களும் என்றால் புசித்து விட்டு ஏதோ அதை வாமிட் பண்ணுவாங்களாம் திரும்பியும் சாப்பிடுவதற்காக. அதே போல நமக்கும் புசிக்கும் போது தெரியும், பார்த்துடுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவில் நிற்பாட்டத்துக்கு தான் ஒரு மனம் இருக்கும், ஆனா விடமாட்டோம், ஏன்னா மட்டன் சுக்கா விடமாட்டோம், இன்னும் நம்ம சாப்பிடணும்னு தோணும். அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, கத்திய வச்சிரு அப்படி என்று சொல்லுவார். டாக்டர் புஷ்பராஜ் ஒரு முறை இதை பற்றி சொல்லும் போது சொன்னார், ஏன் ஆண்டவர் கத்திய வைக்க சொன்னாருன்னா லட்டு வச்சா அதையும் விழுங்கிருவாங்க, அதனாலதான் கத்திய வைன்னு சொன்னார், அப்படின்னா கத்திய விழுங்க முடியாது என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லாவற்றிலும் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் தேவை. உணவுல தேவை, உடையில தேவை. அருமையாய் டாக்டர் பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன் அவர்கள் சொன்ன காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மனைவியோடு அவர்கள் துணி எடுக்க போவாங்களாம். ஃபார்மர் எஃப்எம்பிபி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க. பேட்ரிக் அண்ணன் துணி எடுக்க போகும்போது துணி கடைக்காரன் போடுவானா, அப்படி போடும்போது அந்த ரூபாய்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லுவாங்களாம், ஏம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்களாம். நிறைய வீடுகளில் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி என்னது ரசமும் சாப்பாடும், உண்மைதான். ஆனா எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லாத்தையும் பார்க்கிறோம், பார்க்கும் போது என்னிடத்தில் ஒரு அடக்கம் இல்லையானால் அதை ஆண்டவர் அதை குறை என்று சொல்லுகிறார், அது தவறு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு உடையிலும் சரிதான், நம்முடைய சகல காரியங்களிலும் ஒரு அடக்கம் தேவை. அதைத்தான் வேத புஸ்தகத்திலே செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த இச்சை அடக்கத்தில் ஒன்றிலே நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்று உங்களோடு பேச விரும்புகின்றேன். எதுவென்றால், இந்த இச்சை அடக்கம் என்கிற இந்த காரியத்தில் நம்முடைய பேச்சு இருக்கின்றதே, இந்த பேச்சில் நமக்கு அடக்கம் தேவை. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 25:28 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நிறைய பேர் இந்த ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி, ஆண்டவர் நம்மளே கிரியை நடப்பிக்கிற ஆவி நம்முடைய கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. இதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபாதர் பெர்க்மன் அழகாக ஒரு பாடலிலே பாடுவார், கட்டுப்பாட்டில் அது பரிசுத்த ஆவி என்று சொல்லுவார். ஆனால் நிறைய நேரங்களிலே நாம் அதை கட்டவிழ்த்து விடுகிறவர்களாக காணப்பட்டு எவ்விதமாகவோ போய்விடுகிறோம். அதனால தான் ஞானி சொல்லுகிறார், உன்னிடத்துல அடக்கம் இல்லையானால், உன்னுடைய ஆவியை நீ அடக்க உன்னால் முடியாவிட்டால், உன்னுடைய கண்ட்ரோல்ல நீ அதை வைக்க முடியாவிட்டால், மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அதுக்காக தான் ஒரு உதாரணத்தை இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம். லூக்கா 9 வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் சமாரியா நாட்டு வழியாக எருசலேமுக்கு போகிறார். ஆண்டவர் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு எண்ணத்தோடு போகிறார். சமாரிய பட்டணத்துல வர்றாங்க. அப்ப சமாரிய பட்டணத்துக்கு வருவதற்கு முந்தி பேதுருவும் யாக்கோபும் யோவானும் முன்னாக அந்த கிராமத்திலே சென்று இயேசு கிறிஸ்து வருவதை அறிவிக்கிறார். அப்போது நிச்சயமாக அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், அவர் இங்கு தங்க போவதில்லை, அவர் எருசலேமுக்கு போகின்றார், போகின்ற வழியிலே உங்கள் கிராமங்களின் வழியாக செல்லுகின்றார். அந்த கிராமத்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சமாரியர் எருசலேமுக்கு விரோதிகள், அவங்க வெறுப்புள்ளவர்கள். எனவே தான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம், சமாரியர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் மனதிலே இல்லை. நல்லா கவனிச்சிடுங்க, யாக்கோபு யோவான் என்கிறவர்கள் யார்? இயேசுவோடு இருக்கிறவர்கள். தன்னுடைய எல்லா வேலையையும் வலையையும் மீன்பிடி தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள். அவர்களை கண்டவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள். அதுவும் அவருடைய தாயார் வந்து இயேசுவிடத்திலே கேட்பார்கள், உங்கள் ராஜ்யத்திலே நீங்கள் வரும்போது ஒருவனுடைய வலதுபுறம் ஒருவனுடைய இடதுபுறத்தில் இருக்க வேண்டும் என்றும் கேட்பார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான நபர்கள் யாக்கோபு யோவான். அப்ப கவனிச்சிடுங்க, ஆண்டவர் இவர்களை அனுப்புகிறார் சமாரியாவில், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். நிறைய நேரங்களில் நம்முடைய பக்தியும் அப்படித்தான் இருக்கும். பார்த்துடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா, நீ கிறிஸ்தவன் இல்லையா, அப்படியானால் நான் உன்னோடு ஐக்கியம் வைக்க மாட்டேன். நீ கிறிஸ்தவன் இல்லையா, அப்படியானால் நான் உன்னை வெறுக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ நாட்டில் ஒரு பிரச்சனை வருமானா கூடி ஜபிப்போம். கிறிஸ்தவர்கள் அல்லாத நாட்டில் ஒரு பிரச்சனை வருமானா, ஆஃப்டர் ஆல் இதே ஆவிதான் யாக்கோபு யோவானிடத்தில் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அப்படியானால் இந்த நகரம் அழிய வேண்டும். இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, ஐயா நாங்க வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை அழித்து விட உமக்கு சித்தமா கேட்கிறாங்க. ஒருவேளை ஒரு தலைவன் என்றால் எவ்வளவு பாராட்டி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், பார்த்துடுங்க, கிறிஸ்துவை உடையவர்கள். என்னை இன்றைக்கு ஒருவன் பார்க்கும் போது இவன் கிறிஸ்துவன் ஒரு ஊழியக்காரன். நம்மை இன்றைக்கு ஆட்கள் பார்க்கும் போது நாம் கிறிஸ்தவர்கள். யாக்கோபு யோவானிடத்திலே காணப்பட்ட அந்த வைராக்கியத்தை பாருங்கள், அழித்து விடுவோமா? இயேசு திரும்பி பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, ஏமா உங்களிடத்துல என்ன ஆவி இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, தெரியாமல் இப்படி பேசுறீங்க அப்படி என்று சொன்னார். நான் இந்த யாக்கோபு யோவானுடைய இடத்துல என்னை வைத்து பார்த்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிராமமா அது இருக்கக்கூடாது, அழிய வேண்டும். அதுதான் யாக்கோபு யோவான் இடத்திலே காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், எம்மா நீங்க என்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்கள். யோசித்து பாருங்களேன், இயேசுவோடு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றுகிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களிடத்தில் இருக்கிற ஆவி தவறான ஆவி, உங்களிடத்தில் இருக்கிற ஆவி தவறான ஆவி. நல்லா யோசித்துங்களேன், நீங்களே அதை புரிந்து கொள்ளுங்களேன். நான் ஒரு மூணு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறாங்க, இட்ஸ் நாட் ஈஸி இல்லைங்களா, தொங்குறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, ரத்தம் சொட்டு சொட்டாக பாய்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு இடத்துல நான் இருப்பேன் ஆனால் என்ன செய்வேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் சபித்தால் அந்த சாபம் நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்போது நான் என் பரம பிதாவை நோக்கி கூப்பிடுவேனே ஆனால் 12க்கும் அதிகமான லேக்கியோன் தேவ தூதர்களை அவர் அனுப்ப மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அவ்வளவு வல்லமை உடையவர், ஆனா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஆவியை பாருங்களேன் என்ன சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது ஒரு ஆவி, இந்த ஆவிதான் நல்ல ஆவி. என்னை துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய ஆவி எப்படி என்றால் மன்னிப்பேன். ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிறார். இந்த கல்லறிந்து கொல்லப்படுகிறது வேதனையோடு ஒரு சம்பவம். அந்த கல்லறிந்து கொல்லப்படுகின்ற சூழ்நிலையில ஸ்தேவான் உரத்த சத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும், இந்த இரத்த பழியை இவர்கள் மேல் சுமத்தாதரும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. சேவாண்டத்திலே காணப்பட்ட ஆவி இயேசுவில இருந்த ஆவி. நான் அடிக்கடி சொல்றது ஞாபகத்தில் வர்றதுனால சொல்றேன், மதர் திரேசா, அன்னை திரேசா ஒரு முறை அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன்ல காசு கிடையாது, உணவு கிடையாது, ஆனால் நிறைய ஆர்ஃபன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய விடோஸ் இருக்கிறாங்க, லப்பர்ஸ் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி, அந்த கல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு மிகப்பெரிய பாலிட்டிஷியன் இருக்கிறான், அவனிடத்துல போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. கதவை தட்டினாங்க, அவங்க வந்து கதவு திறந்த சமயத்தில், ஐயா என் பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. அந்த பாலிட்டிஷியன் அந்த அம்மாவை பிடிக்காததுனால அப்படியே காரி துப்பிட்டான். நம்மிடத்திலே இருக்கிற ஆவி என்ன செய்திருக்கும் யோசித்து பாருங்கள். சரி போடா, நீ இல்லைன்னா இன்னொருத்தன் தருவான் சொல்லியிருக்கலாம், அது தவறென்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு சொல்ல தெரியல, சரி பரவாயில்ல உனக்கு இது கொடுத்து வைக்கல அப்படியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம செய்தாங்க, அதை மூடிட்டு அப்படியே நெஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இந்த கையை நீட்டிட்டு கேட்டாங்க, இது எனக்கு, ஆனா பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடு. பாருங்க அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆவியை பாருங்களேன். இதோ காரி துப்பின உடனே அவனை சபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை, அவனை இக்னோர் பண்ணணும்னு தோணல, என்ன செய்தாங்கன்னா, எம்மா இது எனக்கு, நீ கொடுத்தது, ஆனா பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீ தான்னு சொல்லிட்டு இந்த கையை நீட்டினாங்க பாருங்க. அவன் அப்படியே உடஞ்சிட்டான், அழுதான். லைஃப் லாங் ஒரு சப்போர்ட்டராக மாறுங்க நான் யாருக்குன்னா மதர் திரேசாவுக்கு. ஒரே ஒரு காரியம், அவர்களிடத்தில் இருந்த ஆவி வெளிப்பட்டது. அவர்களிடத்தில் இருந்த ஆவி என்ன ஆவி? மன்னிக்கின்ற ஆவி, அன்பு கூறுகின்ற ஆவி, சேர்த்து கொள்ளுகின்ற ஆவி. ஏன் இதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், யாக்கோபு யோவானை போல கிறிஸ்துவோடு நான் இருக்கிற அனுபவத்தில் இருக்கும் போது கூட என்னிடத்தில் இருக்கிற ஆவி தவறான ஆவியாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தான் நிறைய நேரங்களில் நம்ம யாராவது திட்டுனாங்கன்னா மனசுல தோன்றுவது, அவங்க நாசமா போகணும், காரணம் என்ன? எண்ணில் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. அதைத்தான் ஆண்டவர் யாக்கோபு யோவானத்தில் சொல்லுகிறார், இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்கள். இதல்லப்பா உனகிட்ட இருக்க வேண்டிய ஆவி, அதை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அடுத்த செய்தியை நாம் கேட்கும்போது நம்மிடத்தில் இருக்கிற ஆவி என்ன கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு நாவை தந்திருக்கிற, நாவு அடக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நாம் அதை அறிந்து கொள்வதில்லை. ஒருவேளை இந்த செய்தி எனக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகளில் அருமையா ஞானி சொல்லுகிறார், 13:3 சொல்லுகின்றார், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். கவனிச்சிடுங்க, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். இதே இதைத்தான் யாக்கோபு 1:26 சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என்னிடத்துல தேவ பக்தி இருக்குமேயானால் என்னுடைய பேச்சும் ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்க வேண்டும். எந்த விதமான பொய்யோ புரட்டலோ என்னிடத்துல இருக்க கூடாது. அந்த விதமாக இருக்கும் போது அது மாறுபாடு தேவ பக்தி உள்ளவனிடத்திலிருந்து வரக்கூடியதல்ல. நீங்களும் ஒருவர் பார்த்திருப்பீங்க சமீபத்துல, சமீபத்துலன்னா ஒரு 2 வருடத்திற்குள்ளாக யூடியூப்ல ஒரு வீடியோ வச்சிருந்தாங்க. எங்க ஊர்ல இருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு அருமையான ஒரு சபையில 16-17 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள், அவங்கள என்ன செய்யறாங்கன்னா ஏதோ மெஸ்மரிசம் பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அந்த பிள்ளைகள் மயங்கிடுறாங்க. 16-17 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மயங்கின பிறகு கொஞ்ச நேரம் தாண்டி அவங்கள தண்ணி தெளிச்சு மூழ்க வைக்கிறாங்க. மூழ்க வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நீ இந்த நேரத்தில் எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 16 வயது சகோதரி சொல்கிறாங்க, நான் வந்து பரலோகத்துக்கு போனேன்றாங்க. அப்போது அந்த போதகர் கேட்கிறார், அவளிடத்தில் கேள்வி இன்ட்ரீவ் பண்ணுறாங்க, அங்கே நீ என்னவெல்லாம் கண்டாய்? அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரு வீடு இருக்குது, 2 ஆண்டவர் கட்டிகிட்டு இருக்கிறார், 2 முடியலை. நான் ஆசையோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் பாஸ்டருடைய இல்லத்தை காட்டுங்கன்னு காட்டினார். ஆனால் பாஸ்டர் அம்மாவுக்கு வீடு பாஸ்டருக்கு வீடோட பெருசாக இருக்குதுன்னாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இங்கேயும் நமக்கு சின்ன வீடு தான், அங்கேயும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். அப்புறம் அந்த அம்மா அப்படி சொல்லுது, எப்போ தேவதூதன் காட்டிகிட்டே இருக்கும்போது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டு தான், என்னன்னு பார்த்தா ஒரு லோடு அப்படியே சொல்கிறாங்க, ஒரு பெரிய ட்ரக் நிறைய கம்பி வந்து இறங்கியிருக்கு அப்படின்னாங்க. அப்போ இவங்க போய் கேட்டாங்களாம் அந்த தேவதூதன்ட்ட, இந்த கம்பி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர் அம்மாவுக்கு மெத்த போடுற விளங்குச்சு இல்லையா, பாஸ்டர் அம்மா வீடை கட்டுறதுக்கு கம்பி வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ என்னுடைய மனதில் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒரு கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு 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 கிறிஸ்துவை வழி நடத்தி செல்லுகின்ற ஒரு பாதையை எவ்வளோ துன்மார்க்கமாக போகிறது. 16 வயது ஒரு பிள்ளையை இப்படியாக பழக்கி வைத்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு இன்றைக்கு தாறுமாறாக வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனே அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துக்கு போனதே கிடையாது, ஒருவனும் போனது கிடையாது. லாசருவை பற்றி வேத புஸ்தகம் பரதீசு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு போறோம் வரோம், ஐயா பஸ் ட்ரிப்பை விடவும் ரொம்ப வேகமா இன்னைக்கு அதைத்தானே இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் நாவு என்னுடைய பக்தியை வெளிப்படுத்தும். தேவ பக்தி உள்ளவன் தன் நாவை அடக்குகிறான், அவன் அடக்காதபடி தன் இருதயத்தை வஞ்சித்து இருதயத்தின் விருப்பங்களை அவன் சொல்லுகிறவனாக இருந்தால் அவனுடைய தேவ பக்தி வீண். ஆண்டவர் என்ன அழகாக்க சொல்றாரு, எப்பா உள்ளத உள்ளதென்று சொல்லு, இல்லத இல்லதென்று சொல்லு, மெஞ்சினதெல்லாம் தீமை. அப்படின்னா என்ன, உண்மையை திருத்து கூறுவாயானால் அது தீமை, பொய்யை திருத்து கூறுவாயானால் அது பொய், அது அது தீமை. ஆண்டவர் அழகாக்க சொல்லுகிறார், உண்மையை உண்மை என்று சொல்லு, பொய்யை பொய் என்று சொல்லு, அதற்கு மேலானது எல்லாமே தீமை. எக்ஸாஜரேட் பண்ணவே கூடாதுங்க. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு அனுபவம் வந்தால் கூட பவுலை எண்ணிக்கொள்ளும். 2 கொரிந்தியர் 12 அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், சரீரத்தில் இருந்தாரோ ஆவியில் இருந்தாரோ எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். ஆனால் அந்த மனிதனை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அந்த அனுபவம் எனக்கு மேன்மை அல்ல. இதோ இவ்விதமான ஒரு அனுபவம் எனக்கு மேன்மை அல்ல. ஆனால் இன்றைக்கு அதையே வியாபாரமாக மாற்றுகிறார்கள். சொல்றாரு, என்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்க, இதுல யோசிங்களேன், பொய் சொல்றேன், திருத்து பேசுறேன், அதிகமா பேசுறேன், என்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அதை ஆண்டவர் கேட்கிறார். அடுத்து கவனிச்சிடுங்க, ஏசாயா 59:3, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஜபத்தில் கூட அதை வல்லமையாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கை குறுகி போகலை, கேட்க கூடாதபடிக்கு அப்படி செவி மந்தமாகவில்லை. அப்போ ஏசாயா உங்கள் அக்கிரமங்கள்னு சொல்லுவார். என்ன அக்கிரமம் பாருங்க, 3வது வசனத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்றேன்னு வச்சுடுங்களேன், இது நீங்க அறிந்து கொள்ள வேண்டாம். அதுக்காக நான் சொல்றேன், எனக்கு 2 அண்ணங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. நான் வந்து சாட்சி சொல்றேன்னு வச்சுட்டுங்களேன், இது வந்து நானாக சொல்லுகின்ற காரியம் உண்மை அல்ல, இது நீங்கள் புரிந்து கொள்ள சொல்லுகிறேன். என்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் வழக்கு கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது. வேத வசனத்தை நான் அறிந்தவன், நான் என் அண்ணனோடு வழக்குக்கு போகக்கூடாது, அதான் உண்மை. ஆனா நான் வழக்குக்கு போறேன், உங்கள்கிட்ட எல்லாம் ஜெபிக்க சொல்றேன், நீங்களும் என்ன செய்றீங்க, பாஸ்டருக்கு கேஸ் ஜெயிக்கணும், யாருக்கு விரோதமா, அண்ணனுக்கு விரோதமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெபிக்கிறீங்க. அண்ணன் பாவம், அவங்களுக்காக ஜெபிக்க யாருமே இல்லை, கேஸ் தோத்துருச்சு. நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட சாட்சின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் வழக்கை நியாயம் விசாரிக்க என்னை உங்களுக்கு நீதிபதியாக நியமித்தவன் யார்? இன்றைக்கு அநேகர் நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் பாருங்க, இப்படியாக அவன் நாசமா போகணும், இவன் நாசமாக போக வேண்டும், உலகத்தின் பொருளுக்காக ஜபம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் குன்றி போகவில்லை, ஆனால் நானோ பொய் பேசி கபடு செய்து வஞ்சிக்கிறபடியால் என் தேவனால் என்னிடத்துல கிரியை செய்ய முடியவில்லை. இந்த நாவு பொய் பேசக்கூடாது. பொய் பேசுமையானால் என்னிடத்தில் இருக்கிற ஆவி எந்த ஆவி என்பதை ஆண்டவர் புரிந்து கொள்ள உங்களிடத்துல கேட்கிறார், என்னிடத்துல சொல்லுகிறார். அப்புறம் கவனிச்சிடுங்க, சங்கீதம் 52 சங்கீதக்காரன் ஒரு பொல்லாங்கனை பற்றி சொல்லுவார். பொல்லாங்கன் பலவானவன், நல்ல பலசாலி, ஆனால் பொல்லாங்கன் பார்த்துட்டுங்க. அவனை குறித்து சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என்ன சொல்லுகிறார்னா, கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், எத்தனம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்குள்ளால் நம்ம வந்த பிறகு எந்த தந்திரமும் மந்திரமும் இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஒருத்தன் நாசமாக போக என்ன செய்யணும்ன்ட்டு எண்ணக்கூடாது. ஒருவன் நமக்கு விரோதியாக இருந்தாலும் அவனுடைய பயிர் விளைச்சல் இல்லாமல் போனாலும் சந்தோஷப்படக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நான் இந்த தாவீது சொல்கிறாரு, ஒருவன் பொல்லாங்கனா, ஒருவன் பொல்லாங்கனா, ஆனால் பலவான், நல்ல பலமானா, அவன் என்ன செய்யறானா, கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறான், கபடு செய்யும் அவனுடைய நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறதாம், நன்மையை பார்க்கலும் தீமையையும், யதார்த்தம் உண்மையை பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறானா. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே
என்னுடைய உள்ளத்தில் பொய் பேசக்கூடிய ஒரு எண்ணம் வருத, எதையாக்கிலும் மச்சி பேசக்கூடிய ஒரு எண்ணம் வருத, என்னை குறித்து பெருமையாய் பேசக்கூடிய ஒரு எண்ணம் வருத, என்னில் இருக்கிற ஆவியை குறித்து நான் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து கவனிங்க, எரேமியா 9 எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், அவருடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு என்று சொல்லுகிறார். அது எதுவாம்? கபடம் பேசுகிற நாவு, பொய் சொல்லுகிற நாவு. கவனிச்சிடுங்க, இதை ஏன் கூர்மையான அம்பு என்று இறைமையை சொல்றாருன்னா, அவன் அவன் தன் அயலான இடத்துல சமாதானமாக பேசுகிறானா, கவனிச்சிடுங்க, சமாதானமாக பேசுகிறானா, அவனுடைய உள்ளத்தில் அவனை எப்படி தான் கால் வரலாம் அப்படின்ட்டு எண்ணுகிறானா. இப்படிப்பட்டவனை இறைமை சொல்றாரு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை நடந்த சம்பவம், நான் பள்ளியடி திருச்சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஜபம் உண்டு, ஒரு ஜப கூட்டம் உண்டு. அந்த ஜபத்திற்கு நான் ஆயத்தமாக போய் உட்கார்ந்திருந்த போது திருச்சபையில் உள்ள ஒரு சகோதரன் வந்து சொன்னான், இந்த வீட்டில் என்னாலும் இந்த வீட்டில் என்னாலும் ஒரு 3-4 பேரை சொல்லி எல்லாரும் வெட்டு காயத்தோட மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு சொன்னான். நான் அப்போ கேட்டேன், என்னாச்சு, எதுக்கு அவங்க அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸுடைய ஃபேமிலி, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள், என்னிடத்துல ரொம்ப அன்பாக இருக்கிற ரெண்டு குடும்பம் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எதற்காகன்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளியாடி பக்கத்தில் ஒரு கிராமம் உண்டு, நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, ஆனால் பள்ளியாடியில் உள்ளவங்க இருக்கிறாங்க அதனால் விரும்பலை. பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் தான், அவர் வெள்ளிக்கிழமை ஒரு ஜபம் வைப்பார் காலையில். இந்த ஜபத்தில் பேய் விரட்டுதல் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும், நமக்கு ரொம்ப இஷ்டமான காரியம் இல்லையா? ஒரு ஹோட்டலில் போனால் என்ன விரும்புகிறோமோ, அதே போல் ஒரு சர்ச்சில் போனால் என்ன விரும்புவோம், பேய் விரட்டணும், இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப விரும்புவோம், அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடத்தணும் என்று விரும்புவோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியில் வளர வேண்டும் என்று விரும்புவது ரொம்ப குறைவு. வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த வீட்டுக்கு அந்த அந்த ஜப கூடுகைக்கு ஒரு வீட்டிலோட ஒரு அம்மா போவாங்க. இவங்க போகும்போது ஒரு பாட்டில் எண்ணெய்ங்க தான் போவாங்க, இவங்க மட்டும் இல்லை அங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த திருச்சபையெல்லாம் ஊழியனாகத்தான் இருக்கும்னு செய்தேன். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னா ராத்திரி தூக்கம் வராதான், ராத்திரி தூக்கம் வராது, பிள்ளைகள் வெளியே போனால் பயப்படுறாங்க, இதெல்லாம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், என்னென்னா உங்கள் பக்கத்து வீடு, ஐயா நம்ம ஊரில் அதுவும் கிராமம், பள்ளியாடியெல்லாம் கிராமம், அண்ணன் எங்கே இருப்பாங்கன்னா தம்பி அடுத்த வீட்டில் தான் இருப்பான், பக்கத்து பக்கத்தில் தான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவன் உங்களுக்கு மந்திரவாதம் செய்திருக்கிறான், அது யாரு? அது அப்பந்தமாக சொல்லிச்சன் கொழுந்தந்தான் அப்படின்னு சொல்லிச்சது, அங்கே பயங்கர மந்திரவாதம் செய்து உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க, ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுட்டார். பார்த்துடுங்க அன்பான தேவ பிள்ளைகளே, பிரிவினையை உண்டாக்க எவன் ஒரு தேவ தூதன் வந்து உங்களோடு பேசினாலும் அது பொய், அது தேவ ஆவி உடையது அல்ல. அந்த அம்மா வந்தாங்க, ஜபெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, அவங்க ஜபத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படா வீட்டுக்கு போகலாம், ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் தான் நினச்சிருப்பாங்க. வந்தாங்க, வீட்டில் சொன்னாங்க, ரெண்டு வீட்லேயும் வாலிப தம்பிமார் உள்ள வீடு, ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு, வெட்டு, ரெண்டு ஃபேமிலியில் உள்ளவங்களும் மருத்துவமனை. கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அந்த பாஸ்டருக்கு அடி கிடச்சா, பாஸ்டர் யாராவது வெட்டினாங்களா, பாஸ்டருக்கு ஏதாவது நடந்துச்சா, ஐயா இப்படி ஒரு வார்த்தை தூண்டி விட்டாயே, இயேசுவின் நாமத்தில் அவதூறு இல்லையா, இது அவபக்தி இல்லையா, இப்படிப்பட்ட, ஆனா நம்ம தான் சொல்லுவோம், என்னது யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, அல்லேலூயா சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஐயா எனக்கு விரோதமா ஒருத்த மந்திரவாதம் செய்யறான்னு கேள்விப்பட்டா ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு மந்திரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்களே அதை சொல்லி தூண்டி விடும் போது இறைமைய சொல்றாரு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளால சண்டைங்க. நான் அந்த திருச்சபை விட்டு வருகிற வரையிலும் அந்த குடும்பத்தார் இணையவில்லை, இணையவில்லை. நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்க உள்ளத்துல சொல்லுங்க, அந்த ஊழியக்காரனுக்கு இதன் பங்கு உண்டா? தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாரா? தேவையில்லாம சந்தோஷமா இருந்த ரெண்டு குடும்பத்தை ஒரு வார்த்தையை சொல்லி பிரித்து விட்டாயே. அதைத்தான் எரேமியா சொல்றார், கூர்மையாக்கப்பட்ட அன்பு. காரணம் என்ன? அவர்கள் நன்மைக்கு பதிலாக, அல்லது சமாதானத்துக்கு பதிலாக தீமையை சொல்லுகிறார்கள் என்று எரேமியா சொல்றார். அடுத்து கவனிங்க. அப்ப இந்த நாவை வைத்து நம்ம என்ன சொல்லணும்? கவனிச்சிட்டீங்களேன், நாவு இருக்குது, இதை கொடுத்தது தேவன். பரியாசம் பண்ணாலும் இந்த நாவு தான், ஒருத்தங்களை பற்றி குறைவாக பேசினாலும் இந்த நாவு தான், ஒருத்தங்களை நியாயப்படுத்தி பேச நியாயத்தீர்ப்பை சொல்லி பேசலாம் இந்த நாவு, சபித்தாலும் இந்த நாவு தான். நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் மனசில் பதில் சொல்லுங்கள். 6 நாள் நான் சபிக்கிறேன், எனக்கு விரோதிகளை சபிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களை சபிக்கிறேன், எல்லாரையும் சபிக்கிறேன். 7வது நாள் ஆலயத்து வரேன், வந்துட்டு ஊக்கமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்குறீங்க தானே? 6 நாள் என்ன செய்கிறேன்? சபிக்கிறேன், பொய் சொல்கிறேன், கபடு விரோதங்களை உண்டு பண்ணுகிறேன். 6 நாள். 7வது நாள் இங்கே வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறார்? மகனே, உன் உள்ளத்தில் இருக்கிற ஆவியை நீ அறிந்து கொள். காரணம் என்ன? 6 நாளும் நீ எனக்கு வேதனை உண்டாக்குனாய், துன்பப்படுத்தினாய். 7வது நாள் ஆலயத்தில் வந்திருந்து கொண்டு மாய்மாலம் பண்ணுகிறாய். ஆண்டவரதை என்னை மகிமைப்படுத்துகிறாய் என்று சொல்ல மாட்டார், என்ன சொல்லுவார்? மாய்மாலம் பண்ணுகிறாய். என்ன நீ ஏமாத்துற நீ? அதனால்தான் பேதுரு சொல்றார், இந்த நாவுனால என்ன செய்யணுமா? 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஜீவனை நீங்கள் விரும்புனீங்கன்னா, நல்ல நாட்களை நீங்கள் காண வேண்டும் என்று இருக்கிறீங்கன்னு சொன்னால், பொல்லாப்புக்கு உங்கள் நாவை விளக்குங்கள். வேண்டாம், பொல்லாப்பு செய்வது உங்களுடைய நாவாக இருக்கக்கூடாது. உண்மைதாம்மா, நிறைய பேருக்கு தெரியும், என்னை பற்றி தெரியும், எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களை பற்றி தெரியும், என்னுடைய நண்பர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கோல் மூட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கோல் மூட்டி விடுகிறது என்று சொல்லுகிறவங்க நிறைய நேரங்களில், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாஸ்டர் அவங்கள மாதிரி, இவங்கள்ட்ட போய் ஒன்றை சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட போய் ஒன்றை சொல்லுவாங்க, இவங்க மட்டும் பத்தினியா, 2 பேருக்குமே நல்லவங்களாக இருப்பாங்க. பேதுரு சொல்கிறாரு, எப்பா நீ ஜீவனை விரும்புகிறேன்னா, உனக்கு நல்ல நாட்கள் வேணுமானா, நீ என்ன செய்யணா? பொல்லாப்புக்கு நாவை விளக்கிக்கொள், கபடு பொய் சொல்ல உன்னுடைய உதடுகளை விளக்கிக்கொள், பொல்லாப்பை விட்டு நீங்கு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை நீ பின்தொடர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தை ஒரு வீட்டை பிரிக்குமானால் தேவனிடத்துல முழங்கால் படி போடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னா, இந்த குடும்பம் பிரிக்கப்படுமையானால் அந்த பழி என் மேல தானே விழும் என்று சொல்லி தேவனிடத்துல ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க. ஆண்டவரே, இவ்விதமான ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கு என்னுடைய வாக்கு ஒரு நெருப்பை போல காணப்பட வேண்டாம், வேண்டாம். இச்சை அடக்கம், நாவை அடக்கி கொள்ளுவோம். நிறைய நேரத்துல நம்ம நன்மை செய்கிறது மாதிரியே பேசுவோம் ஐயா. புருஷனிடத்துல மனைவியை பற்றி, மனைவியிடத்துல புருஷனை பற்றி, தகப்பனிடத்துல பிள்ளையை பற்றி, பிள்ளையிடத்துல பிள்ளையை பற்றி, பிள்ளையிடத்துல தகப்பனை பற்றி நன்மை செய்கிறது மாதிரி பேசுவோம் ஐயா. ஆனா நான் அதை சொல்லிவிட்டு வெளியே வருவதற்குள்ளாக குடும்பத்துல அது பற்றி எரிகிற அக்கினி. பேதுரு சொல்றாரு, ஏமா சமாதானத்தை தேடு, சமாதானத்தை தேடு. நீ சொல்றது சமாதானத்தை உண்டு பண்ணுமா? சொல்லு. நீ சொல்றது பிரிவினை உண்டு பண்ணுமா? சொல்லாத, வேண்டாம், வேண்டாம். அது தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம் அல்ல, விருப்பமான ஒரு காரியம் அல்ல. அதே போல பாருங்களேன், யாக்கோபு சொல்லுவார், அழகாக சொல்லுவார், சபிக்கிற நாவு துதிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க ரெண்டையுமே நாங்க செய்வோம். யாக்கோபு சொல்றாரு, எப்பா ஒரே நீரூற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வருமானு கேட்கிறார். அதே போல ஒரே நாவல் இருந்து துதித்தலும் சபித்தலும் வருமானு கேட்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே நீரூற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வருதோ வரலையோ, ஒரே நாவல் இருந்து சபித்தலும் துதித்தலும் வருது. டெய்லி நாங்க செய்துட்டு இருக்கிறோமா ஐயா? இல்லையா? ஆனா யாக்கோபு என்ன சொல்லிடுறாரு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நாவு, துதிக்கிற நாவு சபிக்குமே ஆனால், சபிக்கிற நாவு துதிக்குமே ஆனால், அவர் சொல்றாரு சாவு கேதுவான விஷம் நிறைந்த ஒரு நாவுன்றார். அப்படின்னா உங்களை கொன்று போடும், அது விஷம் அப்படின்ட்டு சொல்றார். அதுலயும் அழகாக அவர் என்ன விவரிக்கிறார் தெரியுமா? ஒரே நாவுனால கர்த்தரை துதிக்கிறோம், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். அப்ப சொல்றாரு இது ரெண்டும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அடக்கமாக நம்முடைய நாவை நாம் வைத்திருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது எனக்கு பொருத்தமான ஒரு செய்தி. நம்முடைய நாவு தேவையில்லாத காரியங்களை பேசுவது எப்போதும் அது நன்மைக்கு ஏதுவாக முடிவதில்லை. யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய நாவை அடக்க உன்னால் முடியாவிட்டால் நீ தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய மனதிலிருந்து ஒன்று வரியில வருதுன்னு வச்சுட்டுங்களேன், அதை அடக்க என்னால் முடியுதா? இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் நான் முழுவதும் அசுத்த ஆவிக்கு உட்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அடக்க முடியுமே ஆனால் எனக்கு ஒரு விமோசனம் இருக்கிறது, என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். யாக்கோபு யோவானிடத்துல தேவன் என்ன கேட்டார்னா, ஏமா உன்னுடைய ஆவி என்னதுன்ற உனக்கு தெரியுதா? தெரியல. அது தெரிஞ்சிருக்குமே ஆனால் நீ சொல்லுவது தேவனுடைய ஆவியினால் அல்ல என்பதை அறிந்து கொண்டிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா நீதிமொழிகள் 18 ஞானி சொல்லுவார், மரணமும் நம்முடைய நாவில் தான் இருக்குதான், ஜீவனும் நம்முடைய நாவில் தான் இருக்குது. என்ன அருமையாக சொல்ற பாருங்க, நாவின் அதிகாரத்துல தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா நம் மரணத்தில் பிரியப்படுவேன்னு சொன்னால் மரணத்துக்குரிய கனிகளை புசிப்பேன், ஜீவனில் பிரியப்படுவேனால் ஜீவனுக்குரிய கனிகளை புசிப்பேன். நான் ஜீவனில் பிரியப்படுவேனே ஆனால் என் இயேசுதான் வழி, என் இயேசுதான் ஜீவன், என் இயேசுதான் சத்தியம், அவரை நான் மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் பேசுவேன். இன்னும் நீதிமொழிகள் 15:4 அழகாக சொல்லுவார். என்ன சொன்னா, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சமா, ஜீவ விருட்சத்திலிருந்து கனிகளை புசிக்கிறவர்கள் ஒரு நாளும் மறிக்க மாட்டார்கள், மரணத்தை மேற்கொள்ளுவார்கள். இந்த நாவு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச தேவன் நிச்சயமாக அருள் செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார் 66 சங்கீதத்தில், என் நாவினால் அவரை நான் புகழ்ந்தேன், என் நாவினால் அவருக்கிடத்திலே நான் என்னுடைய அக்கிரம சிந்தையை நான் சொன்னேன், என் நாவினால் நான் கர்த்தரை புகழ்ந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அருமையான நாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாவு பேச முடியாமல் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் இந்த நாவு நன்மை செய்கிறதா? சமாதானத்தை நடப்பிக்கிறதா? உண்மையை பேசுகிறதா? இந்த நாவை அடக்குவதற்கு என்னிலே பலன் இருக்கிறதா? அதை நான் அடக்க முடிகிறதா? இல்லை, அதை நான் கட்டு அவிழ்த்து விட்ட ஒரு கழுதையை போல இன்றைக்கு சுற்றி கொண்டு இருக்கிறதா? இந்த நாவு ஒரு நெருப்பு, அது ஒரு காட்டையே அது கொளுத்தக்கூடியது, குடும்பங்களை கவிழ்க்கக்கூடியது, உறவுகளை முறிக்கக்கூடியது. இந்த நாவிலே எனக்கு இச்சை அடக்கம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அழகாக சொல்லுகின்ற போஜனத்திலே நான் பெரிய காரணமாக இருக்கக்கூடாது, அளவோடு நான் சாப்பிட்டேன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும், பேச்சில் நான் அடக்க முடையவனாக நான் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது காண்கிறவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை மட்டுமல்ல, இவனுடைய நாவிலும் எனக்கு அடக்கம் தேவை. அருமையாக பக்தன் பாடுகிற பாடல் அதை நாம் பாடி இந்த நாளில் நம்முடைய கூட்டத்தை நாம் முடிக்கலாம்.
ஐம்பூலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் மாண்டிட நீரே வல்லோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் மூழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் மூழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமன்று அன்பரே என்னையும் தத்தம் செய்தேன்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இன்னைக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ மிருகங்களை நாங்கள் அடக்கிறோம் ஐயா, ஆனால் எங்கள் சொந்த நாவை எங்களால் அடக்க முடியலைன்னா எங்களில் இருக்கிற பக்தி தேவ பக்தி அல்ல என்பதை நீங்கள் எங்களோடு பேசுனீங்கப்பா, அடிமையோடு பேசுனீங்க ராஜா. இதை நாங்கள் அடக்கி கொள்ளாவிட்டால் குடும்பங்கள் பிரியும் ஐயா. காட்டு ஒரு சின்ன ஒரு நெருப்பின் மூலமாக அழிவதைப் போல உறவுகள் அழிக்கப்படும் ஆண்டவரே. வேண்டாம் ஐயா, எங்கள் நாவு உண்மையே பேச வேண்டும், எங்களுடைய பேச்சு சமாதானத்தை மட்டுமே ஏற்படுத்த வேண்டும், எங்களுடைய பேச்சு ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும், எங்கள் பேச்சு நிமித்தம் அநேக முழங்கால்கள் திரும்ப நிமரப்பட வேண்டும், அநேகர் கர்த்தரை அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த இச்சை அடக்கம் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது எங்களுடைய துதி உமக்கு பிரியமாக இருக்கும் ஆண்டவரே. சபித்தல் எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடாது ஐயா. எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசிர்வதிக்க இந்த நாவை நிறங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதை நாங்கள் கடைசி மட்டும் நாங்கள் கடைபிடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிலே ஒன்றும் கிடையாது ஐயா, உம்மால் அன்றி நாங்கள் இதை செய்யவும் முடியாது. உம்முடைய பலத்தால் எங்கள் அனைவரையும் இடை கட்டி இந்த நாவு உம்முடைய புகழை பாட, உம்மை துதிக்க, பிறருக்கு சமாதானத்தை ஏற்படுத்த, அன்பு செலுத்த, ஜீவ விருட்சத்தை போல காணப்பட ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகள் குற்றங்களை தயவாக மன்னியும், ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.